அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. செப்டம்பர் திங்கள் 10 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இந்தியாவில் டெல்லியில் மாணவி ஒருத்தியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய 4 குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது பற்றிய செய்தி.
I welcome the verdict and I'm very happy that we've been able to arrive at such a verdict in
1984 டெல்லியில் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர்களை சோனியா காந்தி பாதுகாக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று அழைப்பாணை அனுப்பியிருப்பது பற்றி இந்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவிக்கும் கருத்து.
அரசியல் தரப்புல சொல்லணும்னு சொன்னா சோனியா காந்தி அம்மையார் வந்து வழிகாட்டுதலுடைய தலைவியா இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக இந்திய அரசானது அவருக்கு உறுதுணையாக நிற்கும்.
இலங்கையில் வடமாகாண தேர்தலில் ராணுவம் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குற்றச்சாட்டு.
ராணுவம் மக்களுடைய சாதாரண விடயங்களிலே தலையிடுவது மட்டுமல்ல, இந்த தேர்தல் படிமுறைகளிலும் அவர்கள் தலையீடு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கண்காணிப்பில் கொண்டு வர வேண்டும் என்ற ரஷ்யாவின் பிரேரணையை தாம் ஏற்பதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு திட்டத்தை தடம்புலரச் செய்வதற்காகவே சிரியா இதற்கு உடன்பட்டதாக மாஸ்கோவில் பேசிய வாலிட் அல் மௌலிம் அவர்கள் கூறியிருக்கின்றார். சிரியாவின் உள்நாட்டு போருக்கு மத்தியில் இந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விவரம் எதுவும் கிடையாது. சிரியா அதனது ரசாயன ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் பெரும் பின்விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என்று கோரும் தீர்மானம் ஒன்றை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சமர்ப்பிக்கப் போவதாக பிரான்சும் கூறியிருக்கின்றது.
ரஷ்யாவின் யோசனையை சிரியா ஏற்பதாக தென்பட்டாலும் சிரியா மீதான ஆயுத நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குமாறு அதிபர் ஒபாமா தொடர்ந்து காங்கிரஸ் அவையை வலியுறுத்துவார் என்று அவரின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாகவே சிரியா இந்த சம்மதத்தை அளித்துள்ளது என்றும் இது ஒரு நல்ல விடயம் என்றும் அந்த பேச்சாளர் தெரிவித்தார். இதுகுறித்து காங்கிரஸ் அவையில் ஒபாமா பேசியிருக்கின்றார்.
I'm glad we're having this debate. I don't think that I'm going to convince the overwhelming majority of the American people to take any kind of military action, but I believe I can make a very strong case to Congress as well as the
American people. இந்த தொலைக்காட்சி மூலம் அவர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த நடவடிக்கை உண்மையானது என்பதை ரஷ்யாவும் சிரியாவும் நடைமுறையில் காட்ட வேண்டும் என்று பிரிட்டன் கேட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்து வரும் சீனாவும் ஈரானும் ரஷ்யாவின் யோசனைகளை வரவேற்றிருக்கின்றன.
த ஹேக்கில் இருக்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜராகியிருக்கின்ற கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ தான் தவறுகள் எதுவும் செய்யவில்லை என்று வாதிட்டிருக்கின்றார்.
William Samuel Ruto, you have been charged in count 1 with murder constituting a crime against humanity. How do you plead, guilty or not guilty?
Not guilty.
மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை அவர் செய்தார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2007 கென்யாவில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய தேர்தல்களுக்கு பிறகு வன்முறைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அவரும் ஒலிபரப்பாளர் ஜோஷுவா அரப் சாங்கும் இருந்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இருவர் மீதான விசாரணைகளும் இன்று தொடங்கிய நிலையில் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். வழக்கை முன்வைத்த தலைமை வழக்கறிஞர் ஃபெட்டோ ஃபவுசடா ரூட்டோ மீது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதி என்றும் தனது அரசியல் தாகத்தை தணித்துக்கொள்ள அவர் இந்த குற்றங்களை திட்டமிட்டு செய்தார் என்றும் கூறினார். இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டா மீது விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் தொடங்க இருக்கின்றது.
நிதி பரிவர்த்தனைகள் மீது புதிய வரியை விதிக்க 11 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக எடுத்த முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது என்று ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் வழக்கறிஞர்கள் கூறிவிட்டனர். புதிய வரி விதிப்பை ஜெர்மனும் பிரான்சும் ஆதரித்தன. இனி இந்த நாடுகள் வரி விதிப்பு முயற்சியை கைவிட வேண்டும் அல்லது ஐரோப்பிய நீதிமன்றத்தால் ரத்து செய்ய வாய்ப்பை பொருட்படுத்தாமல் இந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கலாம். இந்த வரியை அமல்படுத்த முடியாது என்று பிரிட்டன் முன்னமே கூறியிருந்தது.
ஊழலின் மூலம் பெற்ற 15 கோடி டாலர்கள் பணத்தை மீளச் செலுத்துவதற்கு தென்கொரியாவின் அபகீர்த்திக்குள்ளான முன்னாள் ராணுவ ஆட்சியாளரான சுன்டூ குவான் அவர்களின் குடும்பத்தினர் உடன்பட்டிருக்கின்றார்கள். 1980களில் தனது ஆட்சிக் காலத்தில் ஊழல் மூலம் பெற்ற பெரும் பணத்தின் கணிசமான பகுதி அதனை பதுக்கி வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்ற அவரது 4 பிள்ளைகளினால் வழங்கப்பட இருக்கின்றது. ஊழலுக்காக 1996 மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுன்டூ குவான் அவர்கள் பின்னர் மன்னிப்பளிக்கப்பட்டார். இந்த பணத்தை மீளப்பெறுவதற்காக பல மாதங்களாக அரச சட்டத்தரணிகளால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை அடுத்து அவரது மகன் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை கூட்டி தேசிய மட்டத்தில் மன்னிப்பு கோரினார்.
ஆப்கான் அமைதி பேச்சுக்களை முன்னெடுக்கும் நோக்கில் ஆப்கான் தாலிபான் தலைவர் முல்லா அப்துல் கானி பராதரை சிறையிலிருந்து விடுவிக்க தான் முடிவு செய்திருப்பதாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. பராதர் விரைவில் விடுவிக்கப்படுவார் என்று அந்நாட்டு பிரதமரின் மூத்த வெளிவிவகார ஆலோசகர் சர்தாஜ் ஆசிஸ் கூறியிருக்கின்றார். கடந்த 2010 கராச்சியில் கைது செய்யப்பட்ட பராதாரை விடுவிக்க வேண்டும் என்று ஆப்கான் அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. அதே நேரம் பராதார் ஆப்கான் அரசிடம் கையளிக்கப்பட மாட்டார் என்று பாகிஸ்தான் கூறியிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய தலைநகர் டெல்லியில் கடந்த டிசம்பரில் மாணவி ஒருத்தி 6 கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நால்வரை டெல்லி நீதிமன்றம் ஒன்று குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது என்பதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் புதுடில்லியில் பாலியல் வன்செயலுக்கு ஆளாகி சிகிச்சை பலனளிக்காமல் ஒரு பெண் மரணமடைந்த சம்பவம் இந்தியாவை பெரிய அளவில் உலுக்கியது. அந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 4 குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் ஒன்று இன்று தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கான தண்டனை நாளை அறிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு விரைவாக முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக அகில இந்திய முற்போக்கு பெண்கள் சங்கத்தின் செயலாளர் கவிதா கிருஷ்ணன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
I welcome the verdict and I'm very happy that we've been able to arrive at such a verdict in a short time of 7 months. But I would also at the same time say that this doesn't represent a leap for all women. It's justice for Nirbhaya and that's welcome. But it is not justice for every Nirbhaya.
இந்தத் தீர்ப்பை நான் வரவேற்கின்றேன். அதிலும் மிகக் குறைந்த காலமான 7 தீர்ப்பு வந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதே நேரம் இந்த தீர்ப்பின் மூலம் அனைத்து பெண்களுக்கும் நியாயம் கிடைத்து விடாது என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த நாட்டில் இதே போன்று பாதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கான நீதியாக இது அமையாது. ஏனென்றால் இது ஒரு சிறப்பு வழக்கு என்பதால் ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன. மேலும் இந்த வழக்கில் புலனாய்வும் அரசால் வழக்கு நடத்தப்பட்ட விதமும் உயர்ந்த தரத்தில் இருந்தன. ஆனால் இதே போன்ற உயர்ந்த தரம் வாய்ந்த விசாரணையும் வழக்கு நடைமுறைகளும் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் ஏன் கிடைக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கேள்வி. பெரும்பாலான சம்பவங்களில் குற்றத்தை பதிவு செய்வதே ஒரு சவாலாக உள்ளது என்றார் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் சங்கத்தின் செயலாளர் கவிதா கிருஷ்ணன். இதேவேளை இந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் கோரியுள்ளார். இந்த 4 மீது 13 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதில் 12 குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளார்கள். அப்படியென்றால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் முழுமையாக குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே அளிக்கப்படும் தண்டனை மரண தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் சகோதரர். இந்த 4 நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்குகிறது என்பது நாளை புதன்கிழமை தெரிந்துவிடும்.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி இந்திரா காந்தி படுகொலை சம்பவத்துக்கு பின்னர் நடந்த டெல்லி சீக்கியர் படுகொலை சம்பவத்தில் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டப்படும் காங்கிரஸ் பிரமுகர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து பாதுகாக்கிறார் என்று அமெரிக்காவிலிருந்து இயங்கும் நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பு நியூயார்க் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருக்கும் சோனியா காந்திக்கு அழைப்பாணை வழங்க நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இந்த நிலையில் இந்திய அரசு இந்த வழக்கில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்று இந்திய பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் வி நாராயணசாமி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்தாங்க பத்திரிகையில் தான் நான் படித்தேன். அதாவது சீக்கியர்களுக்கு நீதி என்ற அமைப்பில் அந்த அமைப்பு ஒரு வழக்கு அமெரிக்காவில் போட்டதாகவும் அந்த நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் நான் பத்திரிகையில படித்தேன். அதாவது 1984 டெல்லியில நடந்த கலவரத்துல நிறைய சீக்கியர்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்பது அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்களை யார் தாக்கினார்கள், யாரு அவர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் இப்ப அது சம்பந்தமாக நீதிமன்றங்களிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சஜ்ஜன்குமார் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சஜ்ஜன்குமார் அவர்கள் கீழ்கோர்ட்டில அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை எதிர்த்து அரசே மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதே போல திரு டைட்லர் அவர்கள் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது. இதற்கிடையில கமல்நாத் அவர்கள் மீது கூட ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அவர் அந்த வழக்கில எனக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தியின் மீதும் அந்த சீக்கியர்களுக்கு நீதி என்ற அமைப்பானது ஒரு வழக்கு தாக்கல் செய்து சோனியா காந்தி அம்மையாரும் அதற்கு பொறுப்பானவர் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒரு அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான செய்தி. இது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்திரா காந்தியினுடைய மருமகள் என்ற முறையில இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது துக்கத்தில் இருந்து அவருக்கான ஈம கடன்களை எல்லாம் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அவர்கள் செய்தார்கள்.
அந்த பிரச்சனை அது அல்ல. இப்பொழுது காங்கிரஸ் தலைவியாக இருக்கும் சோனியா காந்தி அவர்கள் தற்பொழுது அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்கிறார் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் என்று அந்த குற்றச்சாட்டை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த
அதாவது சோனியா காந்தி அம்மையார் யாரையும் அவர் பாதுகாக்கவில்லை, அவருக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது சம்பந்தமாக இந்திய நீதிமன்றங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சீக்கியர்களுக்கு நீதி என்ற அமைப்பானது இது போன்ற வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல உண்மை ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது.
சரி, ஆனால் நான் கேட்பது இந்த வழக்கிலே அமெரிக்காவின் நீதிமன்றத்திலே இருக்கின்ற இந்த வழக்கிலே இந்திய அரசு தலையிட்டு சோனியா காந்திக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்குமா என்றுதான் நான் கேட்கிறேன்.
அடிப்படையில நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவில நடந்த சம்பவத்திற்கு அமெரிக்கா நீதிமன்றத்திலே வழக்கு போட்டது தவறு. அதுவே அது அடிப்படையை நம்ம பேசணும். அதுக்கு பிறகு வந்து அரசாங்கம் வந்து சோனியா காந்தி அம்மாருக்கு ஆதரவா வருமா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம்.
அமெரிக்காவிலே
அமெரிக்க நீதிமன்றங்களுக்கு எந்த வித அதிகாரமும் இல்லை
என்று ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அமெரிக்க உள்நாட்டு சட்டத்தின் மூலமாக அதற்கு இருப்பது போல தெரிகிறது. அதாவது ஏலியன் டாட்ஸ் ஆக்ட்,
அது வந்து நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் முடிவு பண்ணும். சம்பவம் இப்ப அமெரிக்காவில ஒரு நிகழ்வு நடந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க பேர்ல நாங்க இந்திய வழக்காடு மன்றத்துல நாங்க வழக்கு தாக்கல் செய்து அமெரிக்காவில் இருக்கிற இந்த இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இது வந்து நடைமுறைக்கும் பொருந்தாது, நீதியிலும் பொருந்தாது, இந்திய அரசியலமைப்பின் பொருந்தாது, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பின் பொருந்தாது.
இல்ல அது சரி, ஆனால் இப்பொழுது சோனியா காந்தி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவிலே இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டிலே ஒரு குற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கு தொடர்பானவர்கள் அல்லது தொடர்பாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமெரிக்காவிலே இருந்தால் அவரை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அமெரிக்க நீதிமன்றங்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் இருப்பதாக தெரிகிறது. எனவே அந்த நிலையிலே சோனியா காந்தியை இந்த அமெரிக்க நீதிமன்றங்களின் அந்த ஒரு அணுகுமுறையிலிருந்தோ அல்லது வழக்கில் ஈடுபடுத்துவதிலிருந்தோ பாதுகாப்பதற்காக இந்திய அரசோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று கேட்கிறேன்.
அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைமை சம்பந்தமா சொல்லுவாங்க அன்னை சோனியா காந்திக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அரசின் தரப்புல சொல்லணும்னு சொன்னா சோனியா காந்தி அம்மையார் வந்து வழிகாட்டுதல் குழுவினுடைய தலைவியா இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக இந்திய அரசானது அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும்.
இந்திய அமைச்சர் வி நாராயணசாமி. இந்திய அரசு அகில இந்திய பணி அதிகாரிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் சிக்கலான மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்காகும் மருத்துவ செலவு மற்றும் விமான செலவை மத்திய அரசே ஏற்கும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை பற்றி நேற்றைய தமிழோசையில் கேட்டோம். இந்த உத்தரவை பிறப்பித்த இந்திய பணியாளர் நல அமைச்சகத்தின் அமைச்சர் வி நாராயணசாமி அவர்களிடம் இந்த திட்டத்தின் மீதான விமர்சனங்கள் குறித்து கேட்டேன்.
அதாவது உங்களுக்கு ஒரு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் குறிப்பாக குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இந்திய நாட்டில் அவர்களுக்குள்ள நோய்க்கான மருத்துவ வசதி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் வெளிநாடுகளை சென்று அவர்களுக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கு வழிவகை இருக்கிறது. அதனுடைய செலவுகளை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே போல வெளிநாட்டுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு சென்று இந்திய அரசில பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் அவர்கள் மருத்துவம் செல்வார்களே ஆனால் அங்கே இருக்கின்ற மருத்துவத்துறையானது அங்கே அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு இங்கே வசதி இல்லை என்ற ஒரு சான்று பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று அவர்கள் மருத்துவம் செய்வதற்கு வழிமுறை செய்யப்பட்டிருக்கிறது.
இல்ல, நீங்கள் வந்து நீங்கள் அதிகாரிகளுக்கு மட்டும் தரவில்லையே, அதிகாரிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் அளவா தருகிறீர்கள்?
குடும்பத்தினர்னா யாரு வந்து அவங்களுடைய டிபெண்டன்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம்.
சரி, அது வந்து எப்படி நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள்
அந்த குடும்பத்தை சேர்ந்த அதனுடைய மைனர் பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு
கொடுக்குறோம். சரி, அகில இந்திய பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் தர வேண்டும், மற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் தமிழ் மாநில அரசு அதிகாரிகள், அவர்களுக்கு ஏன் இந்த செலவை விஸ்தரிக்க கூடாது?
அது சம்பந்தமாக முடிவு பண்ண வேண்டியது மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுக்கான இதை வந்து.
சரி சரி, மத்திய அரசிலேயே இந்த அகில இந்திய பணி அல்லாத நான் கெசிட்டட் அதிகாரிகள் இருக்கிறார்கள் மத்திய அரசு பணிகளிலே, இந்த அவர்களுக்கும் இதே மாதிரியான மருத்துவ செலவை ஏன் இந்திய அரசு ஏற்கக்கூடாது என்ற கேள்வி எழக்கூடும் அல்லவா?
அது அது படிப்படியாக நான் அதை அது சம்பந்தமாக அனைத்து தரப்பினரும் கலந்து பேசி முடிவெடுப்போம்.
இல்லை, இது வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு, இந்தியா வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரம் என்றாலும் இன்னும் ஒரு ஏழை நாடு தான்.
ஏழை நாடுன்னு யார் சொல்லுது?
இந்தியாவிலே 450 இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்களின் எண்ணிக்கை பல கோடிக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட ஒழுங்காக தர முடியவில்லை பல மாநிலங்களிலே. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எலீட் அதிகாரிகளுக்கு மட்டும் வெளிநாட்டிலே சென்று சிகிச்சை பெறுவதற்கு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் நீங்கள் தருவதென்றால் இது வந்து ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை என்ற விமர்சனங்கள் எழுவது நியாயம்தானே?
இந்தியாவில் வந்து மருத்துவ வசதி மிக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இந்திய அரசாங்கம்.
அப்படி இருக்கும்போது எதுக்கு அதிகாரிகளுக்கு மட்டும் நீங்கள் வெளிநாடு செல்ல அனுமதிக்கிறீர்கள்?
ஆனால் சில சில வியாதிகளுக்கு வந்து மற்ற நாடுகளில் வந்து மருத்துவ வசதி சிறப்பாக இருக்கும். நம்ம இந்திய நாட்டில் வந்து மருத்துவ வசதி
அப்படி இருந்தால் அதை எல்லோருக்கும் தர வேண்டியது தானே?
அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து அதிகாரிகள் வராங்க, வெளிநாட்டிலிருந்து அரசியல்வாதிகள் வராங்க.
அப்படி என்றால்
அவங்களுக்கு பொதுமக்கள் வராங்க, அவங்களுக்கு நம்ம மருத்துவம் செய்கிறோம்.
இல்லை, அப்படி இருந்தால்
வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு தவறு கிடையாது. அது வந்து அதுக்காக வந்து அந்த அந்த மருத்துவ நிர்வாகம் வந்து எங்ககிட்ட வந்து அவருக்கு மருத்துவம் செய்வதற்கான தேவையான வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை என்று சொன்னால்தான் அது கொடுப்பாங்களே தவிர யாரு நினைச்சாலும் போயிட முடியாது. அதுக்கு பல விதிமுறைகள்லாம் இருக்கு.
இல்லை, அந்த இந்தியாவிலே அந்த போன்ற விதிமுறைகள் நீங்கள் போட்டிருந்தாலும் இந்த விதிமுறைகள் பல சந்தர்ப்பங்களிலே பலரால் மீறப்படுகின்றன, மீறப்படும். அந்த விதிமுறைகளை நீங்கள் வந்து முறையாக அமல்படுத்த முடியாது என்ற ஒரு யதார்த்தம் இந்திய ஜனநாயகத்தில் ஏற்கனவே இருக்கும் நிலையில் நீங்கள் இந்த மாதிரி விதிமுறைகளை போட்டுவிட்டோம், விதிமுறைகளை போட்டுவிட்டோம்,
நடவடிக்கை எடுப்போம்.
என்ன இல்லை,
உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விதியை கொண்டு வரும்பொழுது அந்த விதியில வந்து அவங்களுக்கு வாண வாய்ப்பை உருவாக்கணும். அதாவது ஒரு ஒரு எல்லா உயிரும் தான் முக்கியம் நமக்கு, நீங்க சொல்ற மாதிரி குறிப்பாக அவர்களுக்கு வந்து இப்ப மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவம் செய்வதற்கான தகுதியான, இப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ், அதுல சில துறையை நம்ம வந்து வல்லமை பெற்றிருக்கிறோம், சில துறைகள்ல வந்து வெளிநாடுகள் வல்லமை பெற்றிருக்கின்றன. அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து எங்களால மருத்துவங்கள் கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த உத்தரவு போட்டால்தான் அனுப்புவாங்களே தவிர எல்லாரையும் அனுப்பிட முடியாது. ஒரு சில வியாதிகளுக்கு அதாவது இந்தியாவில சிகிச்சை பெற முடியவில்லை என்றால்தான் அதாவது அது 100% இருக்கும். அதுக்காக தான் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற படிப்படியாக மற்றவங்களுக்கு கொடுக்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.
இந்திய அமைச்சர் வி நாராயணசாமி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் நடைபெறவுள்ள வடமாகாண சபைக்கான தேர்தலில் இலங்கை ராணுவம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் சீவகன்.
இலங்கையில் நடக்கவிருக்கும் வடக்கு மாகாண சபை தேர்தலில் இலங்கை ராணுவம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தலையிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவரான இரா சம்பந்தன் அவர்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இதுகுறித்து அந்த கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் அவர்களை கேட்டபொழுது,
இதை குறித்து நாங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட வேளையிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தற்போது ராணுவம் மக்களுடைய சாதாரண விடயங்களிலே தலையிடுவது மட்டுமல்ல, இந்த தேர்தல் படிமுறைகளிலும் அவர்கள் தலையீடு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. நாங்கள் முறைப்பாடுகளும் செய்திருக்கிறோம், சில முறைப்பாடுகள் விசாரித்து உண்மை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த பின்னணியில் தொடர்ச்சியாக இராணுவம் முகாம்களுக்கு முடக்கப்படாமல் சிவில் விடயங்களிலே மக்களோடு ஈடுபாடு வைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் வரப்போகிற நாட்களிலே தேர்தல் நடைமுறைகளிலே தொடர்ச்சியாக அவர்கள் பங்கு பெறுவார்கள், அதிலே தலையிடுவார்கள். நீதியானதும் சுதந்திரமான தேர்தல் ஒன்று இப்படியான சூழ்நிலையிலே நடத்தப்பட முடியாது. ஆகையினாலே வடபகுதியிலே ராணுவம் முற்றாக முகாம்களுக்குள் முடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் இன்றைக்கு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் வழங்கியிருக்கிறார்.
நீங்கள் இது தொடர்பான நம்பிக்கையான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக கூறுகின்றீர்கள், எப்படியான ஆதாரங்கள் கிடைத்தன என்பதை விவரிக்க முடியுமா?
நாங்கள் தேர்தல் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த நாளிலேயே எங்களுடைய வேட்பாளர்கள் மூவருக்கு எதிராக ராணுவ புலனாய்வுத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். வெகுஜனத்தை சென்று அவர்களை பற்றி விசாரித்திருந்தார்கள். பிரச்சாரங்களிலே ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. அரசாங்க கட்சி தேர்தல் விண்ணப்பதாரிகளுடைய பட்டியலிலே கூட அவர்கள் நால்வரை நியமித்திருக்கிறார்கள் என்ற கதை அறிவிடுகிறது. அந்த கதை உண்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நால்வருடைய சுவரொட்டிகளும் ராணுவத்தினாலேதான் ஒட்டப்படுகிறது. அதை தேர்தல் திணைக்களத்து உத்தியோகத்தர்கள் கிழித்தறிய முற்பட்டாலும் அவர்கள் அதனை அப்படி செய்ய விடாமல் தடுத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக இன்னொரு காரணத்தை நாங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். சென்ற வாரம் யாழ்ப்பாணத்திலே ராணுவத்தினர் கட்டிட வேலைக்கு தேவையான பல பொருட்களை நாவாந்துறையிலே மக்களுக்கு விநியோகித்தார்கள். அப்படி விநியோகிக்கிற தளத்திலே அரசாங்க கட்சி வேட்பாளர்களுடைய பெரிய படங்கள் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வேட்பாளர் அவர்களோடு நின்று அந்த விநியோகத்தை செய்தார். அதற்கான புகைப்பட ஆதாரமும் ஒரு ஆங்கில பத்திரிகையில கூட வெளியிடப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையாளர் திரைக்களத்தில இருந்து நான் எங்களுடைய முறைப்பாட்டுக்கு அமைய சில தேர்தல் உத்தியோகர்கள் அங்கு சென்ற போது அவர்கள் அதை கண்டார்கள், அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை. ஆனால் அவர்களால் கூட அதை தடுக்க முடியாமல் போய்விட்டது. வரப்போகிற நாட்களிலே இது அதிகரிக்கும் என்றும் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்வதற்கு ராணுவம் சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் என்றும் இந்த கடிதத்திலே திரு சம்பந்தன் குறிப்பிட்டிருக்கிறார்.
இது தொடர்பாக நீங்கள் தேர்தல் ஆணையரிடம் முறையிட்டிருக்கிறீர்களா? அவர் என்ன சொன்னார் அதற்கு?
ராணுவத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் தன்னிடத்திலே இல்லை என்றும் இது சம்பந்தமாக எழுத்து மூலமாக சுய அதிகாரிகளிடத்திலே முறைப்பாடு செய்து தனக்கும் பிரதிகள் அனுப்புமாறு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த கடிதத்துடைய பிரதி தேர்தல் ஆணையாளருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது
என்றார் சுமந்திரன். இதேவேளை வடமாகாண தேர்தலில் ராணுவ தலையீடுகள் இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃப்ரல் அமைப்பும் கூறியிருக்கின்றது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளரான ஏஎம்எம் ரிசார்ட் கூறுகையில்,
ஒரு வார காலத்துக்கு முன்னர் சுதந்திரமானது மீதியான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு எங்களுடைய தேர்தல் கண்காணிப்பு பலயத்திற்கு எங்களுடைய பிரதேச கண்காணிப்பாளர்கள் ஊடாக சில முறைப்பாடுகள் வரப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாடுகளின் படி அரச அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆதரவாளர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இந்த சீல் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்துள்ளார்கள் எனவும், சில சில வன்முறையில் ஈடுபட்டிருப்பதாகவும், சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், சில நபர்களின் ஊடாகவும் எங்களுடைய பிரதேச இணைப்பாளர்களிடம் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டது. இதற்கிடையே நாங்கள் தேர்தல் திணைக்களத்தின் ஆணையாளருக்கு உரிய நேரத்தில் அறிய தந்திருந்தோம்.
இப்படியான உங்களுடைய முறைப்பாட்டுக்கு தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து எப்படியான பதிலுரை கிடைத்தது?
முறைப்படி எங்களுடைய தேர்தல் ஆணையர்கள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக, மேலும் அது தொடர்பான தெளிவை எங்களிடம் பெற்றுக் கொள்வதில் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர்
என்றார் ரிசார்ட். ஆனால் இதனை இலங்கை ராணுவம் மறுத்திருக்கின்றது. ராணுவத்தின் சார்பில் பேசவல்ல பிரிகேடியர் வணிகசூரி அவர்கள் இதுகுறித்து கூறுகையில்,
மிலிட்டரி army particularly has no role, not only army navy air force has no role.
இலங்கையின் வடமாகாண தேர்தலிலோ அல்லது எந்த தேர்தலிலோ இலங்கையின் முப்படைகளுக்கு எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது, இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று பிரிகேடியர் வணிகசூரி அவர்கள் பதிலளித்தார்.
செய்தியை வழங்கியவர் சிவகன். இலங்கையில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்டு வரும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை இந்திய அதிகாரிகள் இன்று பார்வையிட்டனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
இந்திய வீடமைப்பு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து நேரில் ஆராய்வதற்காக இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சு அதிகாரிகள் கொண்ட குழு இன்று மட்டக்களப்புக்கு வருகை தந்தது.
தற்போது 37 வீடு தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கு ஒரு 8 வீடும் கிடைக்குது. மீதியானவர்களுக்கு இந்த வீடு கிடைக்கல. அனைவருக்கும் வீடு கிடைக்கணுங்கிறதா எங்களுடைய எதிர்பார்ப்பு.
எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த உதவி வந்து கிடைக்கணும்.
இம்மாவட்டத்தில் தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழும் உருகாமம் கிராமத்தில் வீடமைப்பு பணிகளை பார்வையிட்ட பின்னர் பயனாளிகளையும் சந்தித்து இக்குழுவினர் உரையாடினர்.
வீடு எப்படி சரியா கட்டின்றிருக்க? சந்தோஷமா? அதான்
முக்கியம். இன்னும் இருக்கிறவங்களுக்கும் உதவியில நாங்க எதிர்பார்க்கிறோம்.
உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்.
மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான விஜயத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சின் அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்புக்கான சிறப்பு செயலாளர் பி எஸ் ராகவன், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்திய வீடமைப்பு பணிகள் திருப்திகரமாக உள்ளது என்று கூறினார். கிழக்கில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் வீடமைப்பு பணிகள் ஆரம்பிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் பற்றி அவரிடம் கேட்டபோது,
அது ஒரு ப்ராசஸ் இருக்கு, டைம் டேபிள் பிரகாரம் போயிட்டு இருக்கோம்.
நார்தர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்தோம், இப்ப பர்டிகுலரா வந்திருக்கோம். எல்லாம் நல்லபடியா ப்ராப்பர் டைமிங்ல இட் வில் கோ ஃபார்வர்ட். டைம் ஃப்ரேம் எல்லாம் கொடுக்க முடியாது அது அந்த மாதிரி விஷயத்துக்கு
என்று பதிலளித்தார் இந்திய வெளியுறவு அமைச்சின் சிறப்பு செயலாளர்களில் ஒருவரான பி எஸ் ராகவன்.
செய்தியை வழங்கியவர் உதயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
இன்று அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்மார்ட் போன் குறித்த ஒரு செய்தி. தொடுதிரை கைபேசிகளில் பெரும் முன்னேற்றங்களை உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய தயாரிப்பை இன்று அமெரிக்காவில் வெளியிட இருக்கிறது. ஐபோன் 5S பல புதிய விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆப்பிள் ரசிகர்களிடம் இருக்கிறது. உலகளாவிய அளவில் இந்த ஆண்டு 100 கோடி ஸ்மார்ட்போன்கள் விற்பனையாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த சந்தைக்கான போட்டி அதிகமாகியிருக்கிறது. ஸ்மார்ட்போன்களில் பல புதுமைகளை, தொழில்நுட்பங்களை ஆப்பிள் கொண்டு வந்திருந்தாலும் சந்தையில் முதலிடம் சாம்சங்கிடம்தான் இருக்கிறது. இரண்டாம் இடத்தில் இருக்கும் ஆப்பிள் மோட்டரோலா மற்றும் நோக்கியா போன்ற நிறுவனங்களிடமிருந்து கடும் போட்டிகளை எதிர்நோக்கி வருகிறது. இந்த போட்டிகளால் தரம் உயர்வதுடன் விலையும் குறைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் கடந்த ஆண்டு மட்டும் 35,000 யானைகள் தந்தங்களுக்காக கொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தந்த வேட்டையின் தீவிரத்தை உலகுக்கு உணர்த்தும் நோக்கில் கடந்த 25 ஆண்டுகளில் அமெரிக்காவில் பிடிக்கப்பட்ட 6 டன் எடையுள்ள தந்தங்களை பொதுமக்கள் முன்னிலையில் உடைத்து அழிக்க பராக் ஒபாமாவின் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. வன உயிர் பொருட்களின் கடத்தல் காரணமாக $10 பில்லியன் அளவுக்கு உலகளாவிய அளவில் பணம் புழங்குகிறது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணமானது பயங்கரவாதம் உள்ளிட்ட குற்றச் செயல்களுக்கு வித்திடுகிறது. இந்த சூழ்நிலையில் விலங்குகள் பாதுகாப்பு என்பதை தாண்டி பாதுகாப்பு நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவின் முடிவு குறித்து கோவையில் உள்ள வன உயிர் ஆர்வலர் முகமது அலி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சந்தங்களை வந்து நாம எதுக்காக சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது அதை வச்சுட்டு இருக்கோம்னா தவறி வெளியே வர்றதுக்கோ அல்லது வேற ஏதாவது கள்ளச்சந்தைகள் அது புழங்குறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் ஒபாமாவுடைய நிர்வாகம் ரொம்ப சரியான முடிவுதான் எடுத்திருக்கு. கள்ளச்சந்தையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா யானையுடைய வேட்டையை தடுக்கணும், கள்ள வேட்டையை தடுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான முறைகள் நம்ம கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்தியாவில் கூட ஒரு தடவை நடந்திருக்கு அந்த மாதிரி. மத்திய பிரதேசல வனத்துறையுடைய அதிகாரிகள் மேற்பார்வையில சில கடத்தல்காரர்கிட்ட இருந்து கைப்பற்றினதை வந்து அங்க இருக்க நிர்வாகி வந்து அதை எரிக்கி சொன்னாருன்னு சொல்லி அதை வந்து எரிச்சுதான் நான் செய்தி பார்த்தேன். அமெரிக்காவில் உகாண்டாவில் அந்த ஆராஃப் மெய் அப்படிங்கிற அந்த பிரதமர் 20-30 டன் தந்தங்களை வச்சு ஒன்னா தீயிட்டு கொடுத்தனால அது பெரிய ஒரு வரலாற்று சின்னம் தான் சொல்ல முடியும் அந்த விஷயத்த. அந்த அளவுக்கு அது நல்ல விஷயமா போடுது.
தந்தத்துக்காக தினமும் 96 யானைகள் வேட்டையாடப்படுகின்றன என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இதே நிலம தொடர்ந்துன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் யானைகள் பெருமளவு அழிவை நோக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிரிக்காவில். இப்போ அமெரிக்கா இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறத நீ எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒன்று சொல்லியிருக்காரு, இது வெறும் வன உயிர் கடத்தல் பிரச்சனை கிடையாது, இது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் கூட, ஏன்னா இதனால பெருமளவு கள்ளப்பணம் வருது, அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
நீங்க சரியான பார்வை அது. ஏன்னா இது மாதிரி என்ன விஷயங்களை வந்து கள்ள பணம் வந்து நிறைய புழங்குறதுக்கான வாய்ப்பு தான் இதை தரும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தான். இது கள்ள வேட்டை குறைக்கிறக்கோ மற்ற கருப்பு சந்தையை வந்து குறைக்கிறதுக்கோ பல ஆராய்ச்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு ஆராய்ச்சி வந்து அண்மையில் ஆப்பிரிக்காவில் கொம்பு அல்லது தந்தங்கள் இந்த விஷயங்களில் சின்ன ஒரு விஷப்பொருளை அந்த யானையோ அல்லது காண்டாமிருகத்தையோ ட்ரான்ஸ்லேஸ் பண்ணி அதை வந்து கைப்பற்றி தந்தத்துல அல்லது அந்த கொம்புல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று துவாரம் ஒன்று போட்டு அதுக்குள்ள அந்த மருந்து போட்டுருவாங்க. அந்த பாய்சன் மருந்தை போட்டு மேலே வச்சு அடைச்சிருவாங்க. அது என்னன்னா அது கொம்பையோ அல்லது தந்தத்தையோ வந்து முழுக்க முழுக்க விஷமாக்குவது, அது பூராத்தையும் விஷமாக்கிறது. ஸோ அது வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த தந்தங்களை இது பண்ணாதீங்க, அந்த கொம்புகளை நீங்க வாங்கக்கூடாது, அது பூராமே விஷமாக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது எந்த எல்லா வகையிலும் வந்து அது மருந்துன்னு சொல்லியோ அல்லது வேற ஏதாவது போனோம்னா நிச்சயமா கொடு விஷயம் சொல்லி அது உண்மையும் கூட. இப்படி பல வழிகளில் வந்து நம்ம முயற்சி பண்றவங்க ஒரே ஒரு இது என்னன்னா இவற்றையெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான்.
கோவையில் இருக்கும் வன உயிர் ஆர்வலர் முகமது அலி. ஆணின் விரைகள் அளவுக்கும் அவர் எந்த அளவுக்கு அவரது குழந்தைகளை வளர்ப்பதில் துடிப்புடன் இருக்கிறார் என்பதற்கும் இடையில் ஒரு எதிர்மறை தொடர்பு இருப்பதாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று கோடி காட்டுகிறது. சிறிய விரைகள் கொண்டவர்கள் பெற்றோர் என்ற வகையில் நாப்பிக்களை மாற்றுவது போன்ற கடமைகளை தீவிரமாக செய்யக்கூடும் என்று 70 பேரிடம் எமோரி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. குழந்தைகளின் புகைப்படங்களை இவர்கள் பார்க்கும்போது இவர்களை எம்ஆர்ஐ ஸ்கேன்களுக்கு உட்படுத்தி பார்க்கையில் சிறிய விரைகளை கொண்ட தகப்பன்களின் பெற்றோர்களுக்கான கடமைகளை செய்யும் மூளையின் பகுதியில் கூடுதலான செயல்பாடு இருந்தது கண்டறியப்பட்டது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். இனி தற்போது வந்துள்ள செய்தியுடன் சிவராமகிருஷ்ணன்.
சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்தின் தலைவராக ஜெர்மனியின் தாமஸ் பாக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுவரை அவர் ஐஓசியின் துணைத் தலைவராக இருந்தார். 1976 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வாள்வீச்சில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.